மார்ச் 2024 தென்றல் இதழில் பாசு ரமணனின் மேலூர் வாழ்வில் பகுதியில் அன்னை சாயி மாதா சிவபிருந்தா தேவி பகுதி 1 ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். தமிழகத்தின் முதல் பெண் ஆதீனம் அன்னை சாயி மாதா சிவபிருந்தா தேவி அவர்கள் 1983 புதுக்கோட்டையில் திலகவதியார் திருவருள் ஆதீன மடம் என்னும் பெண் ஆதீனத்தை தோற்றுவித்த இவரது சாதனை வரலாறு மகளிர் மட்டுமல்லாமல் அனைவரும் அறிய வேண்டிய ஒன்று. தோற்றம். சாயி மாதா சிவபிருந்தா தேவியின் இயற்பெயர் பிருந்தாவனம். இவர் 1927 புதுக்கோட்டை சமஸ்தானத்தின் ஆஸ்தான வித்வானான சிவராம நட்டுவனார் திருக்கோக்கர்ணம் நல்லம்மாள் இளையருக்கு கடைசி மகளாக பிறந்தார். இவருக்கு 5 சகோதரிகள் 1 சகோதரர். பாரம்பரியமான இசை குடும்பம். சகோதரி ரங்கநாயகி தமிழ்நாட்டின் முன்னோடி பெண் மிருதங்க இசைக்கலைஞர். மற்றொரு சகோதரி சுப்பலட்சுமி புல்லாங்குழல் மேதை. சகோதரர் உலகநாத பிள்ளை வயலின் இசைக்கலைஞர். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அன்னை பிருந்தாதேவிக்கு பெரிய மாமுறை உறவினர். கல்வியும் இளமை பருவமும். அன்னை பிருந்தாதேவி தொடக்க கல்வியை புதுக்கோட்டை சமஸ்தான ஆரம்ப பள்ளியில் கற்றார். திருக்கோக்கர்ணம் ஸ்டேட் செகண்டரி ஸ்கூலில் இடைநிலை வகுப்பு வரை பயின்றார். மேற்கல்வியை இரானியார் உயர்நிலைப் பள்ளியில் படித்தார். அங்கு படிக்கும்போது பிருந்தாவனம் என்ற பெயர் மாற்றப்பட்டு பிருந்தாதேவி என்று பெயர் சூட்டப்பட்டார். அன்னை பிருந்தாதேவி பள்ளியில் படிக்கும் காலத்தில் திருக்கோக்கர்ணம் பிரகதாம்பாள் கோயிலில் இருந்த சாது ஒருவரால் ஆசீர்வதிக்கப்பட்டார். அது முதல் ஆன்மீக நாட்டம் பெற்றார். சமய இலக்கியங்களில் நாட்டம் சென்றது. அவ்வப்போது கதை கவிதைகள் எழுதினார். வீணை வாசிக்க கற்று அதில் தேர்ச்சி பெற்றார். சொற்பொழிவாளராகவும் தன்னை வளர்த்து கொண்டார். அக்காலத்தில் பெண்கள் கல்வி கற்க தடை இருந்தது. அதுவும் மேற்கல்வி என்பது பெண்களுக்கு இயலாத ஒன்றாகவே இருந்தது. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி போன்ற முன்னோடிகளால் அன்னை பிருந்தாதேவி அதனை எதிர்கொண்டார். தந்தையின் நண்பரான இசைப்பேராசிரியர் சித்து சுப்பிரமணிய பிள்ளையின் வீட்டில் தங்கி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பயின்று தத்துவத்தில் பட்டம் பெற்றார். திருவாசகமணி முத்து சு மாணிக்க வாசக முதலியார் அருணவடிவேல் முதலியோர் போன்றோரிடம் பயின்று தத்துவ நுட்பங்களை கற்றார். பட்டமளிப்பு விழாவில் இமயஜோதி சிவானந்தர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அவரிடம் அன்னை பிருந்தாதேவி ஆசி பெற்றார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுத்தானந்த பாரதியும் அம்மையாரை ஆசீர்வதித்தார். பிருந்தாதேவியின் திறமையையும் ஆன்மீக நாட்டத்தையும் அறிந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அப்போதைய பதிவாளர் சச்சிதானந்தம் பிள்ளை பிருந்தாதேவியை தருமபுர ஆதீனத்தால் நடத்தப்பட்ட சைவ சித்தாந்த சாத்திர வகுப்பில் சேர்ந்து பயில அனுமதி பெற்றார். அக்காலகட்டத்தில் அப்பயிற்சியை பெற்ற ஒரே பெண் அன்னை பிருந்தாதேவிதான். மகாவித்வான் தண்டபாணி தேசிகரின் வீட்டில் தங்கி அப்பயிற்சியை நிறைவு செய்தார் பிருந்தாதேவி. இலக்கிய ஆர்வம். இளவயதிலிருந்தே இலக்கிய ஆர்வம் கொண்டிருந்த பிருந்தாதேவி தமிழ் நூல்கள் பலவற்றை கற்று தனது இலக்கிய அறிவை வளர்த்து கொண்டார். பல்வேறு இலக்கிய நிகழ்வுகளில் கலந்து கொண்டு உரையாற்றினார். கரந்தை தமிழ்ச்சங்கம் உள்ளிட்ட பல இடங்களில் தமிழ் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் ஆற்றினார். காங்கிரஸ் ஈடுபாடு. அன்னை பிருந்தாதேவி காங்கிரஸ் இயக்கத்தின் பால் ஈடுபாடு கொண்டார். தந்தையின் நண்பர்களது ஆதரவாலும் முத்துலட்சுமி ரெட்டி போன்றோரது ஊக்குவிப்பாலும் சுதந்திர போராட்ட நிகழ்வுகளில் கலந்து கொண்டார். காந்தி காமராஜ் பாபு சிதம்பரம் பிள்ளை போன்றோர் பற்றி சொற்பொழிவாற்றி மக்களிடையே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தினார். காமராஜரின் வேண்டுகோளை ஏற்று காங்கிரஸ் இயக்கத்தில் இணைந்தார். சமூக அரசியல் பணிகள். அன்னை பிருந்தாதேவி சமூக நற்பணிகள் பலவற்றில் ஆர்வம் கொண்டிருந்தார். அந்த விஷயத்தில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவருக்கு முன்னோடியாக அமைந்தார். 1955-56 சமூக சேவைக்கென ஒரு பயிற்சி முகாம் காந்தி கிராமத்தில் நடைபெற்றது. அன்னை பிருந்தாதேவி அதில் கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டையில் கீழ 3 வீதியில் மாதர் சங்கம் ஒன்றை நிறுவினார். அதன் மூலம் சிறார் கல்வி, ஹிந்தி போதனை, சர்க்கார் நூற்பு, முதியோர் கல்வி போன்ற பணிகளை முன்னெடுத்தார். பெண்களின் கல்வி சுகாதார முன்னேற்றத்திற்காக உழைத்தார். மச்சுவாடியில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் பெயரில் மகளிர் இல்லம் ஒன்றை அமைத்து ஏழை பெண்கள், குழந்தைகள், கைம்பெண்கள், கணவர், உறவுகளால் கைவிடப்பட்ட பெண்கள் என பலரை ஆதரித்தார். அவர்கள் நல்வாழ்வு பெற உழைத்தார். பிருந்தாதேவி புதுக்கோட்டை நகர்மன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் நின்று வெற்றி பெற்றார். பல சமூக நற்பணிகளை மேற்கொண்டார். தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்ட மாதர் காங்கிரஸ் அமைப்பாளராகவும் மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டார். வங்கி கௌரவ ஆர்பரேட்டர், மாவட்ட மதுவிலக்கு குழு உறுப்பினர், மாவட்ட வளர்ச்சி குழு உறுப்பினர், ஐந்தாண்டு திட்ட ஆலோசனை குழு உறுப்பினர், மாநில சமூக நலத்துறை உறுப்பினர், மாநில உடல் ஊனமுற்றோர் நலக்குழு உறுப்பினர் என பல பொறுப்புகளை வகித்தார். சொற்பொழிவுகள். சமயம் சொற்பொழிவில் தேர்ந்தவராக இருந்த அன்னை பிருந்தாதேவி 1960 குன்றக்குடி அடிகளார் கீவா ஜெகநாதன், புலவர் முருகவேள் போன்றோருடன் இணைந்து இலங்கைக்கு சொற்பொழிவாற்ற சென்றார். தொடர்ந்து தமிழகத்தின் பல ஊர்களுக்கும் சிங்கப்பூர், மலேசியா, பினாங்கு போன்ற நகரங்களுக்கும் சென்று சமய இலக்கிய சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார். திருவண்ணாமலை குன்றக்குடி ஆதீன வித்வானாகவும் பேரூர் ஆதீன புலவராகவும் செயல்பட்டார். ஆன்மீக தேடல். சமூக அரசியல் பணிகள், இலக்கிய பணிகள் போன்றவற்றில் ஈடுபட்டிருந்தாலும் அன்னை பிருந்தாதேவியின் ஆழ் மனதில் ஆன்மீக அருளுக்கான தேடல் எப்போதும் இருந்து கொண்டே இருந்தது. துறவு பூண்டு ஆன்மீக தொண்டாற்ற வேண்டும் என்பதே அவரது ஆழ் மன தேடலாக இருந்தது. ஆன்மீக தேடலின் விளைவால் சாந்தானந்த சுவாமிகள் உள்ளிட்ட பல்வேறு குருமார்களை சந்தித்து ஆசி பெற்று வந்தார். அருள் உபதேசம். ஒரு சமயம் 1967 இளையாற்றங்குடியில் முகாமிட்டிருந்த காஞ்சி மகா பெரியவரை தரிசிக்கச் சென்றார். அப்போது அன்னை பிருந்தாதேவி அணிந்திருந்த ரோலக்ஸ் கைக்கடிகாரம் தொலைந்து போய்விட்டது. அது அடியவர் ஒருவர் அன்பளிப்பாக தந்தது என்றாலும் அன்னை அது குறித்து கவலை கொள்ளவில்லை. அன்னை சாய் பிருந்தாதேவியின் பணிகளை பாராட்டிய மகா பெரியவர் பேச்சோடு பேச்சாக, விட்டது கிடைக்கும், ஆனால் விட வேண்டியதை விட வேண்டிய நேரத்தில் விட்டுவிட்டால் கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு அன்னை பிருந்தாதேவியை ஆழமாக உற்று பார்த்தார். அதனையே தனக்கான அருளுபதேசமாக அன்னை பிருந்தாதேவி உணர்ந்தார். அதை கேட்டவாறு அவருடைய தொலைந்து போன ரோலக்ஸ் வாட்ச் கிடைத்து விட்டது. ஆனால் பெரியவர் விட வேண்டியதை விட வேண்டிய நேரத்தில் விட்டுவிட்டால் என்று சொன்னதன் உட்பொருளை குறித்து சிந்தித்தவாறு இருந்தார். மறுநாள் தபோவனம் ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகளை தரிசிக்கச் சென்றார். ஆசி வழங்கிய சுவாமிகள் அங்குள்ளவர்களிடம், இவள் நம்மோடு சேர்ந்து விட்டாள், இனி எதிலும் சோர்ந்து போக மாட்டாள் என்று குறிப்பிட்டார். இந்த நிகழ்வுகள் அனைத்துமே அன்னை பிருந்தாதேவியின் மனதில் பல மாற்றங்களை ஏற்படுத்தின. துறவியாக வேண்டும் என்ற அவரது எண்ணம் நாளுக்கு நாள் வலுப்பட்டது. பற்றற்ற நிலை நோக்கி அவர் மனம் பயணப்பட்டது. இப்படியே ஆண்டுகள் சில கடந்தன. தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.